வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
There's one thing we can guarantee if you keep listening to this program.
தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனித்து வந்தால் ஒரு காரியத்தை உத்தரவாதத்தோடு கூட நாங்கள் சொல்ல முடியும்.
You will come to know God better than you've ever known him before.
இதுவரை நீங்கள் அறிந்திராத வகையிலே நீங்கள் தேவனை நன்றாய் அறிந்து கொள்ள முடியும்.
And one result of that will be that your life will be changed.
அதனுடைய விளைவுகளிலே ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம்
ஏற்படும். It will make you a happier person.
உங்களை சந்தோஷமுள்ள மனிதனாய் மாற்றும்.
It will give you better sleep at night.
இரவில் நன்றாக தூங்குவீர்கள்.
And your relationships with other people will improve.
மற்ற மனிதர்களோடு கூட உங்களுக்கு இருக்கிற உறவு அதிகமாய் நன்றாக மாறும்.
Your family relationships will improve.
உங்களுடைய குடும்ப உறவிலேயும் முன்னேற்றம் காண்பீர்கள்.
Your home will be a little more like heaven.
உங்களுடைய குடும்பம் இன்னும் பரலோகத்தை போல மாற முடியும்.
Your work will improve.
உங்களுடைய வேலையிலே நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள்.
ஸ்டூடெண்ட்
மாணவனாக இருப்பீர்கள் என்றால்
you'll be able to study better.
நன்றாக படிக்க முடியும்.
Because when we put God first in our life, everything falls into its proper place.
நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது எல்லாம் அதனது நேர்த்தியான இடத்தை வந்து அடைகிறது.
And many people have problems in their life because God is not in the proper place in their life.
அநேகருடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம் அவங்களுக்கு அவர்கள் கொடுப்பதில்லை.
You know how you can set everything right in a machine and one major thing is not set right and the machine won't work.
ஒரு இயந்திரத்தில் எல்லாம் நேர்த்தியாக இருக்கிறது ஆனால் ஒரு பகுதி அங்கு சரியாக பொருத்தப்படவில்லை என்றால் அந்த இயந்திரம் நன்றாக வேலை செய்யாது.
And that is the most major thing.
அதுதான் முக்கியமான ஒரு பகுதி.
You can set everything in order in your life but you don't give God his proper place.
அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியான இடத்தில் வைத்துவிட்டு தேவனுக்கு மட்டும் சரியான இடம் கொடுக்கவில்லை என்றால்
then everything will go wrong.
எல்லாமே தவறாக தான்
போகும். And you try this and try that and try the other thing.
நீங்க இதை முயற்சி பார்க்கிறீர்கள் அதை முயற்சி செய்து பார்க்கிறீர்கள் எதுவுமே வேலை செய்யவில்லை.
Until you give God his proper place in your life and in your home.
உங்களுடைய குடும்பத்திலேயும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம் கொடுக்கும் வரைக்கும்
It's very very important to understand that.
இதை விளங்கிக் கொள்வது மிகவும் நல்லது.
You know one of the things that Jesus said before he went up to heaven.
பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக இயேசு சொன்ன ஒரு காரியம்
In John's Gospel chapter 17.
யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம்
He was praying to his father at the end of his life.
தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார்.
Something like giving a report to his father about what he did.
அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பது போல.
Very interesting to see the report he gives to his father.
அவர் பிதாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையை பார்ப்பது மிகவும் நன்றாக இருக்கும்.
He doesn't mention one thing about the number of people he healed or raised from the dead or any such thing.
எத்தனை பேரை குணமாக்கினார் எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார் என்பதை பற்றிலாம் அந்த அறிக்கையில் சொல்லப்படவில்லை.
Multitudes who were fed with 5 loaves and 2 fish.
5 அப்பங்கள் 2 மீன்களை குறித்து கொடுத்து அற்புதங்களை குறித்து ஒன்றுமே இங்கே
சொல்லப்படும்.
அவர் கொடுத்த போதனைகளை பற்றியும் எந்த ஒரு அறிக்கையும் இல்லை. ஆனால் ஒன்றை சொல்லுகிறார்
Father,
பிதாவே,
I have produced 11 people.
நான் 11 பேரை உண்டாக்கி இருக்கிறேன்.
These are the ones I am presenting to you.
இப்போது இவர்களைத்தான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்.
And I have shared with them everything that you wanted me to share with them.
இன்றைக்கு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டிய பகிர்ந்து கொடுக்க முடியாது சொன்ன காரியங்களை நான் பகிர்ந்து கொடுத்தேன்.
After that report, he said, I am praying for these people.
அந்த அறிக்கையை கொடுத்த பிறகு இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மீதி உள்ள உலகத்துக்காக நான் வேண்டிக்
கொள்ளாமல்
இவர்களுக்காக மட்டுமே வேண்டிக் கொள்கிறேன்.
ஐ கார்டட் தெம்
நான் அவர்களை பாதுகாத்தேன் அவர்களை பாதுகாத்தேன்
ஐ சோஸ் 12 பட் ஒன் ஆஃப் தெம் இஸ் பெரிஷ்
12 பேரை தேர்ந்தெடுத்தேன் ஒருவன் கெட்டு போய்விட்டான்
பிகாஸ் ஐ டிட்ன்ட் ஃபோர்ஸ் எனிபடி
ஏனென்றால் நான் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை.
பட் இன் ஆல் திஸ் நோட்டீஸ் ஒன் திங் தட் ஹி சேஸ்
இந்த காரியங்களில் எல்லாம் அவர் சொன்ன ஒரு காரியத்தை பாருங்கள்.
He says in verse 6 of John 17,
யோவான் 17 அதிகாரம் 6 வசனத்திலே,
I manifested thy name to these men whom you gave me out of the world.
நீர் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுத்த மக்களுக்கு நான் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்.
What was this name?
இந்த நாமம்
was revealed to his 11 disciples.
தன்னுடைய 11 சீஷர்களுக்கு இயேசு வெளிப்படுத்தின அந்த நாமம் என்றால் என்ன?
In the Old Testament, name was very important.
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பெயர் அல்லது நாமம் என்றால் மிகவும் முக்கியம்.
They usually gave a name according to what they felt was this person's character.
இந்த மனிதனுடைய குணாதிசயத்திற்கேற்ப அவனுக்கு ஒரு பெயரை கொடுத்தார்கள்.
Isaac was named Isaac because Sarah laughed
Sarah,
when she heard she's going to have a baby.
சாராளுக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொன்ன உடனே அவள் நகைத்தாள். ஆகவே ஈசாக்குக்கு அந்த அர்த்தமுள்ள ஒரு பெயரை கொடுத்தார்கள்.
That is Isaac means laughter.
ஆகவே ஈசாக் என்று சொன்னால் நகைப்பு என்று அர்த்தம்.
They named Esau because he was red when he came out.
ஈசா பிறக்கும்போது அவன் சிவப்பு நிறமா இருந்தபடினாலே ஈசா என்ற பொருளுள்ள பெயரை கொடுத்தார்.
Name Jacob because Jacob means a grabber. He came out grabbing his brother's leg.
தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை பிடித்துக் கொண்டு வந்தபடினாலே அவன் பிடிக்கிறவன் என்கிற அர்த்தம் கொள்ளக்கூடியதான எத்தனை என்ற அர்த்தம் கொள்ளக்கூடியதான யாக்கோப் என்ற பெயரை கொடுத்தார்.
When Moses asked God in Exodus 3, what shall I tell the people who sent me?
என்னை அழைப்பவர் யார் என்று ஜனங்கள் கேட்டால் நான் என்ன சொல்வேன் ஆண்டவரே என்று மோசே கேட்கிறார்.
God said, my name is I am that I am.
இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
Name was very important.
பெயர் என்பது மிகவும் முக்கியமானது.
Even in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலேயும் கூட.
The angel told Joseph, you must call his name Jesus because he is going to save his people from their sins.
இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக ஏனென்றால் இவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி தூதன் சொன்னார்.
Nowadays we don't give names on that basis.
இப்பொழுது நாம் அதன் அடிப்படையில் பெயர்களை வைக்கிறதில்லை.
But when Jesus said, I have revealed your name to these people.
இந்த ஜனங்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துறேன் என்று இயேசு சொல்லும்
போது important.
அது மிக முக்கியமான
காரியம். That was revealing what God was like.
என்றால் அது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது.
In the Old Testament it was Jehovah or I am that I am.
இருக்கிறவராக இருக்கிறேன் அல்லது யெகோவா என்பதுதான் அவருடைய நாமம் பழைய ஏற்பாட்டிலே.
But in the New Testament Jesus came and gave a full revelation of what God is like.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் எப்படி இருக்கிறார்ங்கறதன முழுமையான ஒரு வெளிப்பாட்டை இயேசு கொடுத்தார்.
The revelation is seen in his name.
அந்த வெளிப்பாடு அவருடைய பெயரிலே இருக்கிறது.
What was the name that Jesus revealed to his disciples?
இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த நாமம் தான் என்ன?
A name that no one dared to use in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே யாருமே பயன்படுத்த பயந்த ஒரு நாமம்.
The name of God as Father.
தகப்பன் பிதா என்கிற பெயர்தான்.
Jesus said, when you pray,
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது,
don't say oh Jehovah,
யெகோவா என்று நீங்கள் கூப்பிட வேண்டாம்.
Don't say oh Lord,
ஆண்டவரே என்று கூப்பிட வேண்டாம்.
Don't say oh I am that I am,
இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே என்று கூப்பிட வேண்டாம்.
Say our Father who art in heaven,
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடுங்கள் என்று சொன்னார்.
Even though Jesus said that,
இயேசு அதை சொன்னாலும் கூட,
I find that the vast majority of Christians when they pray they say Lord.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என்று தான் ஜெபிக்கிறார்.
That's not wrong.
அது தவறு என்று சொல்லவில்லை.
So don't misunderstand me.
ஆகவே என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம்.
Perfectly right to call him Lord because he is our Lord.
அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறபடினாலே ஆண்டவர் என்று கூப்பிடுகிறது முற்றிலும் சரிதான்.
But if every time you pray you only call him Lord,
ஆனால் ஜெபிக்கும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே என்று மாத்திரம்
அழைப்பீர்களானால்
அவரை தகப்பன் என்று அழைக்காவிட்டால்,
that shows something is lacking in your life.
உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது என்பதை காண்பிக்கிறது.
You don't know him as Father.
நீ அவரை தகப்பன் என்று அறியாமல் இருக்கிறாய்.
Many times when I pray I call him Lord.
நான் அநேக முறை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்று அழைக்கிறேன்.
And Paul says in 2 Corinthians 12 he also prayed to the Lord.
ஆண்டவர் என்று தான் பவுலும் ஜெபித்ததாக 2 கொரிந்தியர்
12
அதில் தவறு ஒன்றும் இல்லை.
But in addition to that,
ஆனால் அதோடு கூட,
we need to pray Father.
தகப்பனே என்று நாம் ஜெபிக்க
வேண்டும். And the intimate word for Father like Daddy.
அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒருத்தர்.
Like father is like an official title.
தகப்பன் என்பது ஒரு அலுவலக பட்டத்தை போல இருக்கு.
The Bible says the Holy Spirit comes in the heart and says Abba.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து அப்பா என்று அழைக்கப்படுகிறார் என்று பார்க்க.
Small child calls his daddy.
ஒரு சின்ன குழந்தை அப்பா என்று கூப்பிடுகிறது தன்னுடைய தகப்பனை பார்த்து. அப்பா.
That is the way we are supposed to look up to our father.
அப்படித்தான் நாம் பரத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பனை பார்க்க வேண்டும்.
We don't realize that.
நாம் அதை உணர்வதில்லை.
That's why there's so much insecurity in our life.
ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாதுகாப்பற்ற தன்மை உணர்கிறோம்.
Can you think of the picture of a little 2-year-old comfortably sitting in his father's lap?
தன்னுடைய தகப்பன் மடியில் உட்கார்ந்திருக்கிற 2 வயது பிள்ளை அதை நீங்கள் எண்ணி பார்க்க முடியுமா?
There may be 10,000 problems in that home.
அந்த குடும்பத்திலே 10,000 பிரச்சனைகள் ஒருவேளை இருக்கலாம்.
It doesn't bother this 2-year-old at all.
அந்த பிரச்சனைகள் இந்த 2 வயது குழந்தையை தொந்தரவு செய்வதே இல்லை.
Because he's secure in his father's lap.
ஏனென்றால் தகப்பனுடைய மடியிலே பாதுகாப்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கார்.
That is how you and I must live every moment of our lives.
இப்படித்தான் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ வேண்டியிருக்கிறது.
Think of a home.
ஒரு குடும்பத்தை எண்ணி பாருங்கள்.
Where the father and mother are poor.
அப்பாவும் அம்மாவும் ஏழைகளா இருக்கிறார்கள்.
And the landlord has asked them to vacate the house by next morning.
அந்த வீட்டு சொந்தக்காரர் அடுத்த நாள் காலையில வீட்டை காலி பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்.
They don't have any savings. They don't have any money left in the house.
வீட்டிலே பணமும் இல்லை. சேர்த்து வைத்த பணமும் இல்லை.
And there's no food for the morning.
அடுத்த நாள் காலையிலே சாப்பிடுறதுக்கு
சாப்பாடு இல்லை.
அடுத்து எங்கே போய் வாழப் போகிறோம் என்று தெரியவில்லை.
And supposing there's a 2-year-old child in that house.
அந்த குடும்பத்தில் 2 வயது பிள்ளை இருக்கிறதுனு வைத்துக்
கொள்வோம். He's fast asleep.
நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறது.
And you wake him up.
அந்த குழந்தையை எழுப்பிடுங்கள்.
And say, hey.
Hey.
Do you know that you have to vacate this house tomorrow?
நாளைக்கு காலையில வீட்டை காலி பண்ணணும்னு உனக்கு தெரியுமா?
No, he says, don't disturb me. Go and tell my father.
என்னைய போய் தொந்தரவு செய்யாதீங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். அது தூங்க போய்விடும்.
You wake him up again.
மீண்டும் எழுப்பிடுங்க.
He say, hey, do you know there's no food in the house?
வீட்ல சாப்பாடு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா?
I said, please don't disturb me. Tell everything to my father.
என்னைய தொந்தரவு செய்யாதீர்கள், எல்லாத்தையும் எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க.
Goes back to sleep immediately.
உடனே தூங்கமா தூங்க போகிறது.
How wonderful it is to live like that.
அப்படி வாழ்க்கையோட வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை.
Jesus said we must be like little children.
நாம் சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று
சொன்னார். When you have a problem in your life.
உங்க குடும்பத்திலே வாழ்க்கையில ஒரு பிரச்சனை
வருது. Worry about it so that you can't get sleep.
நீங்கள் தூங்கக்கூடாத அளவுக்கு கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்களா?
That's because you don't know God as a father.
அது ஏன் என்று சொன்னால் நீங்கள் தேவனை தகப்பனாக
அறியவில்லை. Perhaps you know him as your master.
உங்களை எஜமானாக அறிந்திருக்கிறீர்கள்.
Like the boss in the office.
அலுவலகத்தில் உள்ள மேல் அதிகாரியாக அறிந்திருக்கிறீர்கள்.
That's how they knew him in the Old Testament.
அப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் அவர் அறிந்திருந்தார்.
That's good. He is our master.
அவர்தான் நம்முடைய
He is our boss.
அவர்தான் நம்முடைய அதிகாரி.
He is our father.
ஆனால் அதே சமயத்தில் அவர் நம்முடைய தகப்பன்.
If my father has got a factory and I'm working in the same factory.
என்னுடைய அப்பாவுக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. அதே தொழிற்சாலையில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக்
கொள்ளுங்கள். Many sons work in their father's business.
அநேக மகன்கள் தன்னுடைய தகப்பனுடைய வியாபாரத்தில் வேலை செய்கிறார்கள்.
I can say that this man is my boss but he's also my father.
இவர்தான் என்னுடைய மேல் அதிகாரி. ஆனால் அதே சமயத்தில் அவர் தான் அப்பா என்று சொல்ல.
Other people he's only the boss.
மற்ற மக்களுக்கு அவர் அதிகாரி மட்டும்தான்.
To me he's not only my boss, he's my father.
ஆனால் எனக்கோ என்னுடைய அப்பா என்னுடைய மேல் அதிகாரி மட்டுமல்ல என்னுடைய தகப்பனும் கூட.
I can call him Lord and I can also call him Father.
ஆகவே என்னை நான் இப்பொழுது என்னுடைய மேலதிகாரி என்றும் அழைக்கும் எஜமானன் என்றும் அழைக்க முடியும், அப்பா என்றும் அழைக்க முடியும்.
And it's that knowledge of him as Father that makes my life so secure.
அப்பா என்று எனக்கு இருக்கக்கூடிய அறிவுதான் என்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பை தருகிறது.
It's very important for you to know God as Father.
தேவனை தகப்பனாய் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம்.
Because that is what eternal life really means.
நித்திய ஜீவன் என்றால் இதுதான் அர்த்தம்.
See what Jesus said in John 17 verse 3.
யோவான் 17:3 என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம்.
He said this is eternal life.
இதுதான் நித்திய ஜீவன்.
Many people don't know what eternal life means.
நித்திய ஜீவன் என்றால் அனைவருக்கும் தெரிவதில்லை.
Many people think eternal life means living forever and ever and ever and ever.
அநேகர் எண்ணுகிறது நித்திய ஜீவன் என்று சொன்னால் என்றென்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருப்பது.
But then those who go to hell also have eternal life if that's the definition.
அதுதான் விளக்கம் என்று சொன்னால் நரகத்துக்கு போகிறவங்களுக்கும் நித்திய ஜீவன்
உண்டு. They also live forever and ever and ever in hell.
ஏனால் நரகத்துக்கு போகிறவர்கள் என்றென்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள்.
But eternal life is not referring to the quantity of life or the length of life.
நித்திய ஜீவன் என்பது ஒரு வாழ்க்கை எவ்வளவு காலம் வாழப்படுகிறது என்பதை பொறுத்தது அல்ல.
It's referring to the quality of life.
அது வாழ்க்கையின் தரத்தை பொறுத்து இருக்கிறது.
This the life of God.
இது தேவனுடைய வாழ்வு.
Eternal does not mean something that never ends.
நித்தியம் என்றால் இங்கே முடிவில்லாதது என்று பொருள் அல்ல.
It means something that never had a beginning and never ends.
ஆரம்பமும் இல்லாதது முடிவும் இல்லாதது என்றுதான் அர்த்தம்.
Who has that life?
அந்த வாழ்க்கை யாருக்கு இருக்கிறது?
You don't have it.
உங்களுக்கு இல்லை.
I don't have it.
எனக்கும்
no angel has it.
எந்த தூதனுக்கும் இல்லை.
Who has a life that never began and never ends?
ஆரம்பிக்கப்படாத வாழ்வு முடிக்கப்படாத வாழ்வு யாருக்கு
இருக்கிறது? That is eternal life.
அதுதான் நித்திய வாழ்வு.
That is God's life.
அது தேவனுடைய வாழ்வு.
It's referring to a quality of life and not length of life.
அது வாழ்க்கையின் நீளத்தை பொறுத்தது நீளத்தை குறிப்பிடவில்லை. அது வாழ்க்கையின் தரத்தை குறிப்பிடுகிறது.
This eternal life.
இந்த நித்திய வாழ்வு
is defined by Jesus like this.
இதே போல தான் இயேசுவால் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
Eternal life is to know God.
தேவனை அறிவதுதான் நித்திய வாழ்வு.
Now the word know is a word used in the Bible of husband wife relationship.
இங்கே சொல்லப்பட்ட அறிவு என்கிறதான பதமானது ஒரு புருஷன் மனைவிக்கு உள்ள உறவை குறிப்பதாகும்.
It says in the Old Testament Adam knew his wife.
ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம்.
And that speaks of a physical relationship.
அது சரீர பிரகாரமான உறவை காண்பிக்கிறது.
It talks about knowing God who is a spirit.
ஆகவே ஆவியிலே உள்ள தேவனை நாம் அறிவதை குறிக்கிறது.
It's not a physical relationship at all.
அது சரீர உறவே அல்ல.
But that my spirit has a union and contact with God himself.
என்னுடைய ஆவி ஆவியாக இருக்கிற தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறது.
And that I know him in my spirit as my father.
என்னுடைய ஆவியிலே அவரை ஒரு தகப்பனாக அறிந்திருக்கிறேன்.
And that brings perfect security into my life.
அது என்னுடைய வாழ்க்கையில பூரணமான பாதுகாப்பின் தன்மையை கொண்டு வருகிறது.
It's like if it's raining heavily outside
வெளியே நன்றாக மழை கொட்டுகிறது.
And I am under a good roof of a building.
நான் ஒரு நல்ல கட்டடத்தின் கூரைக்கு கீழாக இருக்கிறேன்.
I don't get a drop of rain on me.
என்னுடைய தலை மீது ஒரு சொட்டு மழை கூட
கொட்டுவதில்லை. Whatever happens outside
என்ன நடந்தாலும் சரி வெளியே
I am protected under this roof.
நான் இந்த கூரைக்கு கீழாக பாதுகாப்போடு இருக்கிறேன்.
You know God is a father is like that.
தேவனை தகப்பனாக அறிவது என்பதும் அப்படித்தான்.
To dwell under the shelter of the most high God as it says in Psalm 91.
சங்கீதம் 91-ல் உன்னதமான மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
That means whatever is happening in the world doesn't affect me because I am under the protection of the most high God.
உன்னதமானவருடைய மறைவில் நான் இருக்கிறபடியாலே வெளியே நடக்கிற காரியங்கள் என்னை பாதிப்பதில்லை.
I am protected.
நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன்.
Under one who is my father.
என்னுடைய தகப்பனாய் இருக்கிறவருக்கு கீழாக நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன்.
Like a little 2-year-old sitting on the lap of my father.
நான் 2 வயது பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய மடியில் உட்கார்ந்திருக்கிறது போல இருக்கிறேன்.
Asleep.
தூங்குகிறேன்.
Because my father never sleeps.
ஏனென்றால் என்னுடைய தகப்பன் உறங்குவதில்லை.
Psalm 121 says the God who watches over you doesn't even doze off for a few seconds.
உங்களை காக்கிற தேவன் ஒரு இமைப்போதாவது உறங்குவதில்லை என்று சங்கீதம் 121-ல் வாசிக்கிறோம்.
It's a wonderful thing to know that.
அதை அறிந்து கொள்வது மிகவும் நல்ல காரியம்.
Somebody cares for us.
நமக்கு ஒரு கவனிக்கிறார்.
You know there's a verse in Isaiah 49.
ஏசாயா 49-ல் ஒரு வசனம் இருக்கிறது.
Where God tells us of his love for us.
தேவன் தன்னுடைய அன்பை நமக்கு சொல்கிறார்.
He says sometimes my people say God has forgotten about me.
தேவன் என்னை மறந்து விட்டார் என்று ஒரு சிலர் சொல்கிறார்.
Isaiah 49 verse 14.
ஏசாயா 49:14.
But the Lord says, can a woman forget her nursing child, verse
15? Now,
sometimes a mother may forget her grown-up 20-year-old child.
Or
even the 7-year-old child who's gone to school. No mother is thinking about the 7-year-old child all the time.
எந்த ஒரு தாயும் ஏழு வயது மகனை எப்பொழுது பார்த்தால் நினைத்துக் கொண்டே இருப்பதில்லை.
But this newborn baby,
புதிதாக பிறந்த குழந்தை,
the mother is thinking about it all the time.
எப்பொழுதுமே தாய் அந்த குழந்தையை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
As soon as it wakes up in the night, No mother wakes up in the middle of the night to see if her 7-year-old child is sleeping.
No.
But this little baby, every moment the mother is on that baby.
அந்த குழந்தையின் மீதே கண்ணாக இருக்கிறாள்.
Can a woman forget her nursing child?
தாய் தன் பாலகனை மறப்பாளோ?
That needs milk regularly,
தொடர்ந்து பால் குடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய குழந்தையை மறப்பாளோ?
That is almost unheard of.
அதை நாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்.
Best nursing mother in the world,
இந்த உலகத்திலே நல்ல பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் எண்ணி பாருங்க.
The Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
even if that nursing mother forgets her baby, I will not forget you. Verse
15.
What a wonderful promise that is. That God says He'll never forget us. That is what gives me such security. He's like a father, He's like a mother. And you know, this is the way we must know God. This is eternal life. Jesus said, this is eternal life, that they might know Thee, the only true God, and Jesus Christ whom Thou hast sent.
That's
what we saw in John 17 verse
3.
Have you seen how even animals protect their little ones?
விலங்கு கூட தன்னுடைய குட்டிகளை எப்படி பாதுகாக்கிறது என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
There may be a very mild female dog.
ஒரு சாதுவான ஒரு பெண் நாய்க்குட்டி இருக்கலாம்.
Doesn't harm anybody.
யாரையும் அந்த நாய் பத்தியமே செய்வதில்லை.
When that female dog has little puppies,
அந்த பெண் நாய்க்கு நாய்க்குட்டிகள் இருக்கும்பொழுது,
anybody comes near its puppies, it suddenly its nature is so fierce.
அந்த நாய்க்குட்டிக்கு கிட்ட யாராவது வந்தால் உடனே அந்த நாய் உருன்னு உருமுகிறது.
It protects its puppies.
அதுளை குட்டிகளை அவ்வளவு பாதுகாக்கிறது.
Even these animals,
விலங்குகள் கூட,
weak women will do anything to protect their children.
ஸ்திரீகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாக்க முடிய எது வேண்டுமானாலும் செய்வார்கள்.
I heard an amazing story once.
ஒருமுறை நல்ல ஒரு கதையை கேள்விப்பட்டேன்.
Of a little boy that was run over by a car, and that car, the tire was on that boy's body.
ஒரு சிறு பையன் மீது கார் ஏறி விட்டது. இப்போது அந்த காருடைய சக்கரமானது பையன் மீது இருக்கிறது.
The mother saw it.
தாய் பார்த்து,
the mother ran.
அந்த தாய் ஓடுகிறார்.
And lifted that car and told the boy to get out.
அந்த காரை தூக்கி மகனை வெளியே வர செய்து விட்டார்.
Can a woman lift a car?
ஒரு ஸ்திரீ ஒரு காரை தூக்க முடியுமா?
You know, when we are in such pressure,
நாம் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்துக்குள்ளாக இருக்கும்பொழுது,
adrenaline gets pumped into our system and we have some amazing strength to do things we cannot do in normal times.
நாம் சாதாரண வேலைகளிலே செய்யக்கூடாத வேலைகளை இப்படிப்பட்ட அழுத்தத்தின் மத்திலே அட்ரினலின் சுரப்பில் இருந்து சுரக்கக்கூடிய அந்த சுரப்பினாலே ஒரு புது வலிமையை பெறுகிறோம்.
And it's amazing what a mother will do to protect her child.
தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பதற்கு தன்னுடைய தாய் செய்கிற காரியம் எவ்வளவு அதிசயமா இருக்கிறது.
Do you believe that your father in heaven cares for you like that?
அது போல உங்களுடைய பரம தகப்பன் உங்களுக்காக கரிசனிப்படுகிறார் என்று நம்புகிறீர்கள்?
Let me show you another wonderful verse.
இன்னொரு அருமையான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In the book of Zechariah,
சகரியா புத்தகம்,
we read in chapter 2,
இரண்டாம் அதிகாரம்,
and verse 8,
எட்டாம் வசனம்,
the Lord says,
ஆண்டவர் சொல்கிறார்,
the last part of that verse,
அந்த வசனத்தின் பின்பகுதி,
Zechariah 2:8,
சகரியா 2:8,
he who touches you touches the apple of God's eye.
உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான்.
Do you know how painful it is when the apple of your eye is touched?
உங்கள் கண்ணின் கருவிழியை தொடும்பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கிறது தெரியுமா?
If somebody touches the apple of your eye, what do you do?
யாராவது உங்களுடைய கண்ணின் மணியை தொட்டால் உடனே என்ன செய்வீர்கள்?
Immediately you react.
உடனடியாக நீங்கள் அதற்கு பிரதிபலம் கொடுப்பீர்கள்.
Your hand will come up and knock it off.
உடனடியாக உங்கள் கண்ணின் மணியை தொடுகிறவனை நீங்கள் தட்டி விடுவீர்கள்.
Now the interesting thing here is,
இங்கே உள்ள சுவாரஸ்யமான காரியம்
என்னவென்றால், the eye itself does nothing.
கண்ணாகவே ஒன்றும் செய்வதில்லை.
The eye cannot do anything.
கண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது.
Somebody comes and touches the apple of your eye,
யாராவது உங்களுடைய கண்ணின் மணியை தொட்டால்,
eye does nothing.
கண்ணால் அது ஒன்றும் செய்ய முடியாது.
Hand comes up before 1 second is over, the hand comes and pushes off that.
ஒரு வினாடி கூட இல்லை உங்களுடைய கை உடனடியாக வந்து அந்த கையை தள்ளி விடுகிறது.
That is how God says He protects us.
அப்படித்தான் தேவன் நம்மை பாதுகாக்கிறதாக
சொல்கிறார். I don't have to do anything.
நானாக ஒன்றும் செய்ய தேவையில்லை.
What did I do?
கண் என்ன செய்கிறது?
Nothing.
ஒன்றுமில்லை.
So when somebody harms me,
அவர் யாராவது ஒருவர் எனக்கு தீமை
செய்தால், I don't have to do anything.
நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை.
I am like the apple of God's eye.
நான் தேவனுடைய கண்ணின் மணியைப் போல இருக்கிறேன்.
Why? Because I believe God's word.
தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறபடினால்.
Everything in God's word will be true in your life only if you believe it.
தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கை அது மெய்யாய் மாறும்.
Don't think that something will automatically happen even if you don't believe it.
நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும் தானாகவே நடக்கும் என்று நீங்கள் எண்ண கூடாது.
That's not true.
அது மெய்யல்ல.
Moses told the elders of Israel in Egypt.
எகிப்தே உள்ளதான மூப்பர்களுக்கு மோசே சொல்கிறார்,
God will take you into Canaan.
தேவனுடைய கானான் தேசத்துக்கு கூட்டிச் செல்வார்.
But do you know none of them went into Canaan?
ஆனால் அவர்கள் யாருமே கானானுக்குள்ளே போக முடியவில்லை என்று தெரியுமா? ஏன்?
Even though God promised it.
தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தாலும் கூட.
The Bible says in Hebrews chapter 3 because they didn't believe.
அவர்கள் விசுவாசாதபடினாலே அவர்கள் கானானுக்குள்ளே போக முடியவில்லை என்று எபிரேயர் 3 ஆம் அதிகாரத்தில்
பார்க்கிறோம். God said it, it will automatically happen.
தேவன் கானானுக்குள்ளே போம் என்று சொல்லிவிட்டார், தானாகவே நடக்கும் என்று அவர்கள் எண்ணினார்.
Nothing automatically happened.
எதுவுமே தானாக நடப்பதில்லை.
There's one principle.
ஒரு தத்துவம்.
Everything that God says,
தேவன் சொல்கிற ஒவ்வொரு காரியமும்
yours if you believe it.
நீங்கள் விசுவாசித்தால் தான் அது உங்களுடையதாக மாறும்.
You see, it's like this.
இது போலதான்.
Here is a glass of water.
இங்கே ஒரு டம்ளர் தண்ணீர் இருக்கிறது.
And if I want to give it to this brother,
நான் இந்த தண்ணீரை இந்த சகோதரனுக்கு கொடுக்க
விரும்புகிறேன். I can hold it like this for so long.
நான் ரொம்ப நேரம் இதை பிடித்துக் கொண்டே இருக்க முடியும்.
Take it.
எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள் என்று.
It never comes into his hand till he reaches out his hand.
அவர் கையை நீக்கி அதை எடுத்துக்கொள்ளாத பட்சத்திலே அவருடைய கைக்கு போவதில்லை.
Otherwise it doesn't reach him.
இல்லாவிட்டால் அவருக்கு சென்று அடைவதில்லை.
In the same way.
அதே போலத்தான்.
God can offer you something.
தேவன் ஒன்றை உங்களுக்கு கொடுக்க முடியும்.
Take it.
எடுத்துக்கொள் என்று.
And it remains like that.
அது அங்கேயே இருக்கிறது.
Until you reach out your hand and say, Thank you, Lord.
நீங்கள் உங்கள் கரத்தை நீட்டி நன்றி ஆண்டவரே என்று பெற்றுக்கொள்ளாத வரையில் அது அங்கே தான் இருக்கும்.
That is why many things in the Bible you don't get.
ஆகவேதான் வேதத்தில் உள்ள அநேக காரியங்கள் உங்களுக்கு கிடைப்பதில்லை.
Why don't you reach out your hand and take it?
ஏன் நீங்க உங்க கரத்தை நீட்டி அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது?
It is a matter of salvation.
உதாரணமாக ரட்சிப்பு என்ற காரியத்தை
we read in Ephesians in chapter 2.
எபேசியர் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Ephesians chapter 2.
எபேசியர் 2 அதிகாரம்.
It says in verse 8.
8 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
By grace you have been saved through faith.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
See, grace is God's hand reaching out to man.
கிருபை என்பது மனிதனை நோக்கி வந்து அடையத்தக்கதான தேவனுடைய கரம்.
Faith is man's hand reaching out and taking from God.
விசுவாசம் என்பது மனிதனுடைய கரம் தேவனை நோக்கி நீட்டப்பட்டு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது.
Two hands here.
இங்கே இரண்டு கரங்கள் இருக்கிறது.
One is God's hand coming down from heaven. And that's called grace.
ஒன்று கிருபை என்று சொல்லப்படுகிறதான தேவனுடைய கரம் மேலே இருந்து வருகிறது.
Every blessing in heavenly places coming to us.
உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் நம்மை நோக்கி வருகிறது.
It will remain there in God's hand forever.
ஆனால் அது என்றென்றைக்கும் தேவனுடைய கரத்திலே தான் இருக்கும்.
How much will I get from that?
அதிலிருந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும்?
Whatever I take, I get.
நான் எதை எடுத்துக்கொள்ளும் அதுதான் எனக்கு கிடைக்கும்.
Millions of things there.
அதிலே கொடுக்கிறதுக்கான காரியங்கள் இருக்கிறது.
It says earlier in Ephesians 1, every spiritual blessing in heavenly places is in that hand.
அந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உன்னதங்களிலே அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று எபேசியர் 2 ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 1:3.
But every spiritual blessing, I may not get even 1% of it.
ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே 1% கூட நான் பெறாமல் இருக்க
முடியாது. I take, becomes mine.
நான் எதை எடுத்துக்கொள்ளோ அது எனக்கு என்னுடையதாக மாறுகிறது.
It's like a big buffet lunch spread out on a table.
ஒரு பெரிய மேஜையிலே buffet சாப்பாடு பரிமா வைக்கப்பட்டிருப்பது போல.
100 dishes.
அங்கே நூற்றுக்கணக்கான ஐட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது.
Some hotels it's like that.
சில ஹோட்டல்களில் அப்படித்தான் ஆகாரம் பரிமாறப்படும்.
Take whatever you like.
உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று
சொல்கிறார். Sir, somebody has paid for your lunch. You can have whatever you like.
வேறு யாரோ ஒருவர் உடைய ஆகாரத்துக்காக கட்டணத்தை செலுத்தி விட்டார்கள். நீங்கள் எவ்வளவு வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அங்கே போகிறீர்கள்.
And you take little bit of rice.
கொஞ்சம் சாதத்தை
எடுத்துக்கொள்ளுங்கள்.
நீங்கள் அதை மட்டும் சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து
கொண்டிருக்கிறீர்கள். And you go home.
வீட்டுக்கு போகிறீர்கள்.
And see, I'm still hungry.
இன்னும் பசியா இருக்கிறதே.
Another fellow says,
இன்னொருவன் சொல்கிறார்,
oh, what a lunch we had today.
பா, இன்றைக்கு என்ன சாப்பாடு.
So many curries and so many fruit and ice cream and everything.
ஐஸ் கிரீம் என்ன, பழம் என்ன, கறி சாப்பாடு என்ன.
And you ask that man, where did you go?
நீ எங்கே போனா என்று அந்த மனிதனை
கேட்க, I went to the same hotel you went to.
நீ போன அதே ஹோட்டலுக்கு தானே நானும் போனேன்.
I got the same free lunch that you got.
நீ சாப்பிட்ட அதே இலவசமான ஆகாரத்தை தான் நானும் சாப்பிட்டேன்.
You ask him, how did you get all that? I only got so much rice.
எனக்கு இவ்வளவு சாப்பாடு தான் கிடைத்தது, உனக்கு எப்படி கிடைத்தது?
You say, well, that depends on how much you took.
நீ எவ்வளவு எடுத்துக்கொண்டாய் அதை பொறுத்து தான் இருக்கிறது.
They don't force you to eat there.
அங்கே நீங்கள் சாப்பிடுவதற்கு அவர் கட்டாயப்படுத்துவதில்லை.
They say it's free, you can take whatever you want.
அது இலவசம், எவ்வளவு வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்கிறார்கள்.
I took everything.
நான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டேன்.
You took only one small item.
நீ ஒரே ஒரு காரியத்தை தான் எடுத்துக்கொண்டாய்.
That is the condition of many Christians.
அநேக கிறிஸ்தவர்களின் நிலைமை இப்படித்தான்.
They have missed so much. Because they have taken only so little from God.
மிகவும் தேவனிடத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டபடினால்
everything is there.
கிருபையால் எல்லாமே அங்கே கொடுக்கப்படுகிறது.
By faith I have to take from that hand.
ஆனால் விசுவாசத்தினால அந்த கரத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Principle in the Christian life.
இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய கோட்பாடு.
God is a loving father.
தேவன் அன்பான ஒரு தகப்பன்.
He has provided for every problem, every need in our life.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் அவர் வைத்திருக்கிறார்.
But how much will you get?
ஆனால் எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும்?
As much as you ask him for.
எவ்வளவு தூரம் நீ கேட்கிறாய் அவ்வளவு தூரம் பெற்றுக்கொள்ள முடியும்.
Take from him.
எவ்வளவு நீ எடுத்துக்கொள்கிறாய் அவ்வளவு தூரம் உன்னுடையது.
Even forgiveness of sins.
பாவ மன்னிப்பு கூட.
Greatest gift of God.
தேவனுடைய மிகப்பெரிய ஈவு.
A sinful man.
ஒரு பாவிக்கு.
He doesn't get it till he asks.
அவனதை கேட்கிறவன் அவனுக்கு கிடைப்பதில்லை.
He takes it by faith, he doesn't get it.
விசுவாசத்தாலே எடுத்துக்கொள்ளும் வரை அவனுக்கு கிடைப்பதில்லை.
And then next.
அடுத்து
the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்.
God's greatest gift for believers.
விசுவாசிகளுக்கு தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஈவு.
Jesus said in Luke 11:13.
லூக்கா 11:13 லே
how much more will your heavenly father give the holy spirit to those who ask him
தம்மை கேட்கிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்
you got to ask him
நீங்க கேட்க வேண்டும்
otherwise you won't get it
இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்காது
god wants to bless you much more than you've been blessed so far in your life
இதுவரை உடைய வாழ்க்கையில் நீ பெற்ற ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்
not with material blessings primarily
பிரதானமாக பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல
material blessings will pass away
ஏனெனில் பொருளாதார ஆசீர்வாதங்கள் கடந்து போய்விடும்
spiritual blessings Ephesians 1:3
அல்ல எபேசியர் 1:3 சொல்லப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம்
will last forever
அது என்றைக்கும் நிலைத்திருக்கும்
let's pray now
இப்போ நாம் ஜெபிப்போம்
all about while our heads are bowed in prayer
நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது
will you say lord
ஆண்டவரே என்று
சொல்லுங்கள் I have missed many things in my life
என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை இழந்து விட்டேன்
I have not known you as a father and a mother
நான் உம்மை தகப்பனாகவும் தாயாகவும் அறிந்து கொள்ளவில்லை
I want to know you as a father and a mother
ஆனால் இப்பொழுது ஆண்டவரே உம்மை தாயாகவும் தகப்பனாகவும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்
you to bless me
நீரே ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறேன்
I take every blessing you have for me in Christ
நீர் கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கென்று வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக்
கொள்கிறேன்
ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும்
sin in my life
பாவத்தை மேற்கொள்வதற்கு
filled with the holy spirit
பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவனாய்
useful in your service
உம்முடைய ஊழியத்திலே உபயோகமுள்ளவனாய்
I take it by faith from
ஆண்டவரே இப்பொழுது விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிறேன்
thank you lord
நன்றி ஆண்டவரே
god bless you
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக